வணக்கம் குமாரதாஸ். அதாவது பிரான்ஸில் வந்து 85 வயது கத்தோலிக்க மத குருவை கழுத்தை அறுத்து படுகொலை செய்த பின்னர் இப்போது அங்கு என்ன நடந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லுங்களேன்.
வடக்கு பிரான்சின் நோர்மண்டியில் உள்ள அமைந்துள்ள இந்த தேவாலயத்தில் கடந்த செவ்வாய் அன்று அதிகாலை காலை பிரார்த்தனையின் போது உள்ளே நுழைந்த இரண்டு தீவிரவாதிகள் மதகுரு அவர்களை மண்டியிட வைத்து அவரது கழுத்தை கத்தியால் அறுத்து படுகொலை செய்தது தெரிந்தது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகவும் பெரிய பீதியையும் அதே நேரம் ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலைமையையும் உருவாக்கி இருக்கின்றது. பிரான்சின் கத்தோலிக்க மக்களை மிகவும் உணர்வு ரீதியாக பாதித்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய கத்தோலிக்க மதகுருவின் படுகொலை சம்பவத்தை தொடர்ந்து மத ரீதியான மோதல்கள் உருவாகிவிடக்கூடாது என்பதில் இந்த அனைத்து மத தலைவர்களுமே மிக கரிசனையாக இருக்கிறார்கள். அந்த வகையில் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய ஆராதனை நிகழ்வுகள் படுகொலை நடைபெற்ற தேவாலயத்தில் நேற்று முன்தினமும் நடைபெற்றிருக்கின்றன. இந்த நிகழ்வுகளில் கத்தோலிக்க மக்களுடன் இணைந்து பெருமண்ணிக்கையான முஸ்லீம்களும் முஸ்லீம் மத தலைவர்களும் பிற மதத்தினரும் பங்கு கொண்டு இந்த படுகொலைக்கில் தமது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தாக்குதலாளிகளில் ஒருவர், அதாவது இந்த கோர படுகொலையை புரிந்த இளைஞர்களில் ஒருவர், அது இறுதிச் சடங்குகளை அவரது வசிக்கும் அதே பிரதேசத்தில் செய்வதற்கு அங்குள்ள பள்ளிவாசல் நிர்வாகம் அனுமதி மறுத்திருக்கின்றது. இத்தகைய ஒரு கொடூரமான தீவிரவாதியின் உடலை சடங்குகளை பொறுப்பேற்பதன் மூலம் தாங்கள் இஸ்லாத்தை அழுக்காக்கிக் கொள்ள விரும்பவில்லை என்று அந்த பள்ளிவாசலுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மத தலைவர்கள் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன.
இப்போ பிரான்ஸில் இருக்கிற மசூதிகளுக்கு நிதி உதவியை அரசு வந்து கட்டுப்படுத்தி இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இல்லையா, அதுல என்ன நடக்குன்னு சொல்லுங்களேன்.
பிரான்சில் உள்ள முஸ்லீம் பள்ளிவாசல்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து நிதி வழங்கப்படுவதை தற்காலிகமாக தடுத்து நிறுத்துவதற்கு பிரெஞ்சு அரசு தீர்மானித்திருக்கின்றது. அதிகரித்து வரும் பயங்கரவாத தாக்குதல்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு அம்சமாக இந்த தடை அமலுக்கு கொண்டு வரப்படுவதாக தெரிகின்றது. இது பற்றிய அறிவிப்பை பிரதமர் மனுவல் வால்ஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். பிரான்சில் செயற்படும் சுமார் 2000 மேற்பட்ட பள்ளிவாசல்கள் பிரான்சில் இயங்குகின்றன. அவற்றில் சில மறைமுகமாக இந்த தீவிரவாத செயற்பாடுகளுக்கு உடந்தையாக இருக்கின்றன என்ற குற்றச்சாட்டுகள் அண்மை காலத்தில் எழுந்திருந்தன. வரிசையில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து புலனாய்வுத்துறையினரும் மற்றும் பிரிவுகளும் நடத்திய சோதனைகளின் போது ஒரு சில பள்ளிவாசல்களில் இத்தகைய தீவிரவாத செயற்பாடுகள் மறைமுகமாக இடம்பெற்றதாக அதற்கான ஆதாரங்கள் கிடைத்ததை அடுத்து சில பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தற்போது இந்த அரபு நாடுகளிலிருந்து பள்ளிவாசல்களின் அபிவிருத்தி மற்றும் புனரப்புக்கென வழங்கப்படுகின்ற நிதி உதவிகள் மாற்று வழியில் பயங்கரவாதிகளுக்கும் அதனோடு தொடர்புடைய அந்த திட்டங்களை வகுப்பவர்களுக்கும் பயங்கரவாத செயற்பாளர்களுக்கும் சென்றடைவதாக குற்றம் சாட்டப்படுவதை அடுத்தே இந்த நடவடிக்கையை பிரெஞ்சு அரசு எடுத்திருப்பதாக தெரிகின்றது.
இப்போ பிரான்ஸில் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டுங்கிற அமைப்பு நடத்துகிற தாக்குதல் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால மத்திய கிழக்கு நாடுக்கு பிரான்ஸ் நாட்டு படைகளை அனுப்பி இஸ்லாமிக் ஸ்டேட் அந்த அமைப்பை ஒடுக்கிறதுக்கு பிரான்ஸ் முயற்சிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமோ?
இல்லை, அதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை என்று சொல்லலாம். அதாவது தரைப்படைகளை இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் சிரியாவிலும் ஈராக்கிலும் உடனடியாக தரைப்படை நடவடிக்கைகளை பிரான்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏனெனில் இந்த அண்மைக்கால வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்த போர் நடவடிக்கைகளில் தரைப்படைகளை ஈடுபடுத்துவது என்பது மிகப்பெரிய அழிவுகளையும் சேதங்களையும் அந்த படைகளை வழிநடத்துகின்ற அரசுகளுக்கு ஏற்பட்டுகின்றது. அமெரிக்கா உண்மையில் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் தரப்படைகளை அனுப்பியதன் மூலம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் இந்த இத்தகைய உபாயத்தை கைவிடுகின்ற ஒரு நிலைமையை இப்போது உருவாக்கி இருக்கின்றது. அந்த வகையில் IS தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் மீது தொடர்ந்து தற்போது நேட்டோ படைகள் நடத்தி வருகின்ற இந்த வான்வழி தாக்குதலில் பிரான்ஸும் இணைந்து கொண்டிருக்கின்றது. அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு கடுமையாக நடைபெறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது தவிர மற்ற வகையில் பிரெஞ்சு தனது தரைப்படைகளை அங்கு இறக்குவதற்கான வாய்ப்பில்லை. அதே நேரம் இந்த நீஸ் தாக்குதலை அடுத்து பிரெஞ்சு ஜனாதிபதி அவர்கள் விடுத்த ஒரு உத்தரவில் உடனடியாக இந்த ஈராக்கில் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடுகின்ற ஈராக் படைகளுக்கு இந்த கனரக ஆயுதங்களை, ஆட்டிலறிகள் போன்ற கனரக ஆயுதங்களை வழங்குவதற்கான ஒரு நடவடிக்கையை உடனடியாக எடுத்திருக்கின்றது. அது போன்ற சில ஆளணி மற்றும் ஆலோசனைகள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை படையினருக்கு, ஈராக் படையினருக்கு வழங்குகின்ற நடவடிக்கைகளில் அரசு தொடர்ந்து ஈடுபடுவதுமே தவிர தரைப்படைகளை அங்கே இறக்குவதற்கான வாய்ப்பு ஆகவே இல்லை. அந்த அத்தகைய தரைப்படை நடவடிக்கைகளில் ஏற்பட்ட இழப்புகளின் பின்னர் அமெரிக்கா தற்போது ஒரு மாற்று உபாயங்களை அங்கு கையாண்டு வருகிறது. உண்மை நீங்கள் ஐஎஸ் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் அண்மையில் இடம்பெற்ற பல சம்பவங்களை எடுத்து நோக்கினால் இது தெளிவாக புரியும். அதாவது இந்த வான்வழியாக கண்காணித்து மிக துல்லியமாக இலக்குகளை தாக்குகின்ற இந்த ட்ரோன் விமானங்களை பயன்படுத்தி அங்கே அமெரிக்கா படைகள் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்கள் மிகப்பெரிய வெற்றியை அளித்திருக்கின்றன. அண்மையில் இந்த ஐஎஸ் தீவிரவாதிகளின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கின்ற பலர் மற்றும் குமாண்டோக்கள் அவர்கள் பயணம் செய்த வாகனங்கள் மற்றும் அவர்கள் தங்கியிருந்த இல்லங்களில் வைத்து இலக்கு வைத்து தாக்கி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் இது ஒரு புதிய உபாயம். தங்கள் தரப்பில் இழப்புகள் அதாவது ஆளணி இழப்புகளை தவிர்த்து கொண்டு முழுக்க முழுக்க தொழில்நுட்ப ரீதியிலான ஒரு யுத்தத்தை முன்னெடுக்கின்ற ஒரு 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 பரீட்சை களத்தை சிரியாவிலும் ஈராக்கிலும் அமெரிக்கா இப்போது பரிசோதித்து வருகிறது. அதாவது இந்த இத்தகைய யுத்த பாணியை ஒரு புதிய யுத்த பாணியை அமெரிக்கா பரிசீலித்து வருது என்று சொல்லலாம். அத்தகைய நடவடிக்கைகளில் பிரான்சும் தொடர்ந்து ஈடுபடக்கூடும். அதாவது தொழில்நுட்ப ரீதியாக படைகளுக்கு ஆலோசனைகளை வழங்குதல் மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை வழங்குவதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும். அதே நேரம் தரை வழியாக படைகளை இறக்குவதென்பது கிட்டத்தட்ட அது நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரு விடயமாக போய்விட்டது கடந்த கால அனுபவங்களின்படி.
மிக நன்றி உங்களுக்கு.
நன்றி, வணக்கம்.